அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹோ. 160 மைஸ்கிரின் தனது 192வது பதிவான ஆடு ஓடு சுடாம விளையாடு என்கிற கட்டுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. 100 பதிவின் 1986-87 காலமாக இருக்கலாம். நண்பன் மர்ஹூம் ஜாஃபர் அலியுடன் கோடைகாலத்தின் ஒரு நாளில் 160 பள்ளிவாசல் ஹவுஸில் லொகர் நெருங்கும் நேரம் தண்ணீர் அறிந்துவிட்டு ஹவுஸில் மீன்களிடம் விளையாடிக் கொண்டிருந்த நேரம். அது கருப்பு மோதினாரின் காலம். திடீரென பள்ளிவாசல் வந்து நம்மை போன்ற ஹவுஸில் விளையாடி கொண்டிருக்கும் பசங்களை மடக்கி பிடிப்பார். அதனால் அவர் வர வாய்ப்பிருக்கலாம் என்பதால் அவர் வந்தால் ஓடி தப்பிக்க கவனமுடன் ஹவுஸ் தண்ணீரை அலசி விளையாடுவது இயல்பாகும். அப்படி ஒரு நாள் மதிய வேளையில் நானும் நண்பன் மர்ஹூம் ஜாஃபர் அலியும் ஹவுஸியின் மேற்கு தெற்கு பக்க பகுதியில் தண்ணீரை கைகளால் அலசி அலசி உள்ளே வளர்ந்திருந்த பட்டைச்செடியினை அசைத்து அசைத்து அதிலிருந்து புழுதியினை கிளப்பி கொண்டிருந்தோம். அப்போது கிழக்கு பக்கம் வாழை மரங்கள் வளரும் பகுதியிலிருந்து திடீரென உள்ளே குதித்தது அந்த குரங்கு. 100 பதிவில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அந்த குரங்கு பற்றிய கட்டுரைதான் இது. 1986-87 மூரார் பதிவில் குரங்குகள் அட்டகாசம் இருந்தாலும் ஒரு குரங்கு, ஒரே ஒரு குரங்கு மிக மிக ஆக்ரோஷம் காட்டும். 12-14 வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் பெண்கள் என்றில்லாமல் 25 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களையும் அச்சுறுத்தும் வகையில் அடங்காத குரங்காக மிக ஆக்ரோஷ இளமை குரங்காக வளம் வரும். டே ஜாஃபர் குரங்குடா என அவனை எச்சரித்து ஹவுஸின் ஒது செய்யும் திட்டிலிருந்து பதறி எழுந்தேன் நான். நண்பன் மர்ஹூம் ஜாஃபர் அலி நண்பர்கள் வட்டாரத்தில் மிக மிக துடுக்கானவன், சட்டைகளின் சொந்தக்காரன் அவன். அதனாலேயே அவனை 100 பதிவில் வைக்காமல் துருகத்தில் பள்ளி படிப்புக்காக வைத்திருந்தார்கள். இது கோடை விடுமுறை என்பதால் அவன் 160 வந்திருந்தான் என நினைக்கிறேன். எங்களா என தலைநி மறந்தவன் நேரெதிரே கிழக்கு பக்க ஒசு செய்யும் திட்டில் தாவி அமர்ந்தது அந்த குரங்கு. ஹாய் மங்கி, நீ ஊர்களை ரொம்ப சேட்டை பண்ணுறன்னு கேள்விப்பட்டேன். ஹவ் ஆர் யூ ஆ ஊ என ஜாக்கி சான் ஸ்டைலில் அதை நோக்கி சைகை செய்து சப்தம் செய்தான். டே ஜாஃபரு இது மோசமான குரங்கடா, வாடா இந்த பக்கம் என எச்சரிக்கை செய்தேன். ஒது செய்யும் திட்டில் தாவி அமர்ந்த அந்த குரங்கு அவனை நேருக்கு நேராக அதன் கழுத்தை லேசாக வலது பக்கம் சாய்த்து முகத்தை சற்று முன்னோக்கி நகர்த்தி, யாராயவன் இந்த ஊரில் நமக்கே பயப்படாத புது ரவுடியா இருக்கான் என கண்களை சுருக்கி அவனை அதன் பார்வை வட்டத்திற்குள் கொண்டு வந்தது. ஜாஃபர் அலியின் பதிலுக்கு நேராக்கு நேராக தன் கழுத்தை லேசாக இடது பக்கம் சாய்த்து முகத்தை சற்று முன்னோக்கி நகர்த்தி, வரியா வச்சுக்கலாமா பஞ்சாயத்து என கண்களை சுருக்கி அவனை அதன் பார்வை வட்டத்திற்குள் கொண்டு வந்தான். டே ஜாஃபரு வேணாடா, வாடா இந்த பக்கம் என அழைத்து கொண்டே இருந்தேன். அப்போது நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்தான் நண்பன் ஜாஃபர் அலி. அதே காலம் 1986-87 3 மாதங்களுக்கு முன்பு 160 பள்ளிக்கூடத்தில் வடக்கு பக்கம் புதிதாக ஹாஸ்பிட்டல் சீட் போட்டு இரும்பு சட்டங்களுடன் வகுப்பறைகள் கட்டியிருந்தார்கள். இடையே உள்ள சுவற்றின் இரு பக்கமும் வகுப்பறைக்கான போர்டு இருக்கும். இந்த கட்டடங்களின் வடக்கு பக்கம் திரு சங்கிலி அவர்களின் வீடு சற்று காலிமடையுடன் இடைவெளியிட்டும், பின்னர் மர்ஹூம் ஜனாப் காலிக் ஆசிரியர் அவர்களின் வீடு பள்ளிக்கூட கட்டடம் ஒட்டியும், அதன் பின்னர் ஆசாரி ஒருவரின் வீடும் இருக்கும். இடையே ஒரு ஆள் உள் நுழைந்து உள்ளே வெளியே வரும் அளவுக்கு இடைவெளி இருக்கும். இந்த கிழக்கு பக்கம் 6 வகுப்பு எனில் அந்த பக்கம் மேற்கில் 6 வகுப்பு ஆ பிரிவு என இருக்கும். அதற்கடுத்து இந்த பக்கம் 7 வகுப்பு எனில் அந்த பக்கம் 7 வகுப்பு ஆ பிரிவு என இருக்கும். 7 வகுப்பு படிக்கும் 1987 எனக்கு பக்கத்தில் மர்ஹூம் உதவி மோதினார் அல்லாபிச்சி அவர்களின் மகன் அப்துல் காதர் உட்கார்ந்திருப்பான். நன்றாக படிக்கக்கூடியவன் என்கிற பெயர் அவனுக்கு உண்டு. தெற்கு பக்க வாசல் உள்ள வகுப்பறையில் வாசல் துவங்கும் பக்கத்தில் பெண் பிள்ளைகளும் உள்ளே வடக்கு பக்கத்தில் ஆண் பிள்ளைகளும் உட்கார்ந்திருப்போம். ஆசிரியர் இல்லாத ஒரு கணத்தில் திடீரென ஹாலிக் ஆசிரியர் வீட்டின் பக்க சுவர் சந்திலிருந்து தலை தூக்கியது அந்த குரங்கு. ஹே குரங்குடா என உள்ளூர் பசங்க நாங்கள் பதறி சற்றே அமுக்கம் காட்டுகையில் வசதியாக திட்டில் உட்கார்ந்த குரங்கு லேசாக எங்கள் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தது. வெளியூர் நண்பன் ஒருவன் தன் கையில் வைத்திருந்த ராக்கெட்டினை அந்த குரங்கு நோக்கி பறக்க விட்டான். அனைவரையும் சாந்தமாக பார்த்து கொண்டிருந்த குரங்கு திடீரென தான் தாக்கப்படுவதாக நினைத்து ராக்கெட் விட்டவின் மீது கவனம் எடுத்து என சீரல் காட்டி வகுப்பறைக்குள் எகிரியது. அதே காலம் 1986-87 2 மாதங்களுக்கு முன்பு 160 பிரதான சாலை நிகழ்விடம் திரு ஜெயராம் அண்ணா பெட்டிக்கடை. இந்த கரீம்பிடி ஒரு கட்டு, ஒரு வத்தி பெட்டி, பொண்ணுண்டு சோப்பு சின்னதா பெருசா, இஞ்சி மிட்டாய் 4, வெத்தலை 1/2 டஜனு, ஒரு பண்ணு பாக்கெட்டு, 2 வாழைப்பழம், அப்புறம் தேன் மிட்டாய் 1, சக்கரை மிட்டாய் 1, கல், மைசூர் பாக்கு, அப்புறம் எனக்கு வியாபாரம் அப்படியும் இப்படியுமாக நடந்து கொண்டிருக்கும் வேலை, திடீரென அவரது பெட்டிக்கடையின் மேற்கு பக்கத்தகரத்தில் தட்டன ஒரு சத்தம் கேட்கும். ஏ யாராது என அண்ணன் ஜெயராமன் சுதாரித்து குரல் கொடுக்கும் நேரம் தகரத்தின் விளிம்பில் பெட்டிக்கடை உள்நோக்கி தலைநீட்டும் அந்த குரங்கு. அதே காலம் 1986-87 ஒரு மாதத்திற்கு முன்பு, இடம் கருவாட்டு வீதி, குண்டம்மா என அழைக்கப்பட்ட வெண்ணிலா அவர்களின் புளிய மரத்தறி கடை. டே தம்பிங்களா, ஏடா இப்படி பண்ணுறீங்க, எல்லாரும் கை ஊட்டி எடுத்தா எப்படி கணக்கு வரும், ஒவ்வொருத்தராக எடுங்கப்பா என கொடுக்காப்பள்ளி, இழந்த பழம், நெல்லிக்காய், பலப்பம் மிட்டாய், இழந்த வடை பாக்கெட், சீனி மிட்டாய், வாழைப்பழம் போன்ற பழமும் கிடைக்கும். அப்போது திடீரென மரத்திலிருந்து கீழே இறங்கும் அந்த குரங்கு. இடம் பள்ளிவாசல். டே ஜாஃபர் வேணாண்டா, வாடா இந்த பக்கம் என அழைத்து கொண்டே இருந்தேன். அப்போது நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்தான் நண்பன் ஜாஃபர் அலி. ஹவுசிங் நீரை கை நிறைய அள்ளி அந்த குரங்கின் மீது தெளித்த அடுத்த கணம் ஒரு சீரலோடு அமர்ந்து ஒது செய்யும் திட்டுகளின் மீது தாவி தாவி ஆக்ரோஷமாக வந்த அந்த குரங்கு ஜாஃபர் மீது எகிரியது. நான் பதறி போய் மேற்கு பக்க சிவப்பு நிறத்தின் நெயில் ஏற ஜாஃபர் மீது எகிரிய குரங்கு அவனை தாக்கவும் பிராண்டவும் ஆரம்பித்தது. 12 வயது சிறுவனான ஜாஃபர் அந்த திடீர் தாக்குதலில் நிலை குலைந்து அந்த குரங்கை சமாளிக்க முடியாமல் தொற்று போனான். அவன் கை, கால் மற்றும் உடம்பில் பலமாக பிராண்டிய குரங்கு திசை திருப்ப காலில் போட்டிருந்த செருப்பை எடுத்து நான் அதற்கு போக்கி காட்டினேன். லேசாக என் பக்கம் குரங்கு கவனம் எடுத்த நேரம் ஜாஃபர் தன்னை விடுவித்து கொண்டு ஹவுஸுக்குள் குதித்தான். நான் செருப்பை மட்டும் துணைக்கு வைத்து கொண்டு அடங்கி ஒடுங்கி சோற்றோடு சோறாக பள்ளி போல மௌனமாக ஒட்டி கொண்டிருந்தேன். கருப்பு மோதினாரும் இன்னும் ஒரு சிலரும் உள்ளே வர குரங்கு ஒரு சிரல் காண்பித்து தாவி தாவி ஓடி வாழைத்தோப்புக்குள் மறைந்து போனது. நிலைமையை புரிந்து கொண்ட கருப்பு மோதினார் அன்று ஏதும் எங்களை திட்டவில்லை. பின்பு நானும் ஜாஃபர் அலியும் என் வீட்டிற்கு போனோம். குரங்கு பிராண்டியதன் காரணமாக சட்டை கிழந்து மார்பு, கை மற்றும் காலில் நன்கு கீறல் வாங்கியிருந்தான். நல்ல வெயில் காலம் என்பதால் தண்ணீர் காய்ந்து உடம்பு எரிச்சல் காட்டியது அவனுக்கு. ராலி ஃபேன் நாங்கள் புதிதாக வாங்கி மாட்டியிருந்த காலம் அது. அதன் கீழாக என் அம்மாவால் அமர வைக்கப்பட்டு அவனது காயங்களுக்கு மஞ்சள் பூசினோம். இடம் பள்ளிக்கூடம், 7ஆம் வகுப்பு, ஆ பிரிவு. அனைவரையும் சாந்தமாக பார்த்து கொண்டிருந்த குரங்கு திடீரென தான் தாக்கப்படுவதாக நினைத்து ராக்கெட் விட்டவன் மீது கவனம் எடுத்து என சீரல் காட்டி வகுப்பறைக்குள் எகிரியது. திடீரென குரங்கு வகுப்பறைக்குள் எகிருவோம் நாங்கள் செதிரியோட வகுப்பறையே சப்த கூச்சலால் கலவரமானது. அங்கும் இங்கும் போக்கு காட்டிய குரங்கினை ஆசிரியர்கள் சில பிரமுடன் வருகையில் அந்த குரங்கு சட்டென சூரியேறி தாவி மறைந்தது. இடம் ஜெயராம் அண்ணக்கடை. ஏய் யாரா அது என அண்ணன் ஜெயராமன் சுதாரித்து குரல் கொடுக்கும் நேரம் தகரத்தின் விளிம்பில் பெட்டிக்கடை உள்நோக்கி தலைநீட்டும் அந்த குரங்கு. ஜெயராம் அண்ணன் நிலைமை உணர்ந்து இன்னைக்கு வந்தாச்சா, எடுத்துக்க சாமி, வேணுங்கிறது எடுத்துக்க என மௌனம் காட்ட கொத்தாக ஒரு வாழைப்பழை சீப்பனை எடுத்து விட்டு மற்றவர்களை பார்த்து என ஒரு சீரியல் காட்டி பெட்டிக்கடை மேலேறி புளிய மர உச்சியில் மறையும். இடம் குண்டம்மா வெண்ணிலா அவர்களின் மரத்தடி கடை. வாழைப்பழம் போன்ற பழமும் கிடைக்கும். அப்போது திடீரென மரத்திலிருந்து கீழே இறங்கும் அந்த குரங்கு. பசங்க சிதறியோட தன் கடையை காக்க அந்த குரங்குடன் போராட்டம் செய்வார் வெண்ணிலா அம்மா. சற்றும் பயப்படாத அந்த குரங்கு என பயம் காட்டி வாழைப்பழ சீப்பனை கொத்தாக தூக்கி மரமேறும். மூரார்பாதில் 4-5 குரங்குகள் இருந்தாலும் இந்த ஒரு குரங்கு மட்டுமே மிக ஆக்ரோஷமாக இருந்தது. ஊரில் உள்ள அத்தனை பேருக்கும் மிக அச்சுறுத்தலாகவும் இருந்தது இந்த குரங்கு. அங்குன்றும் இங்குன்றுமாக அந்த குரங்கின் அட்டகாசம் பேசப்படும். நம்ம தபால் பாய் வீட்டில் கோழியை பிடிச்சி கழிச்சுடுச்சாங்கள என்றும், கொல்ல பக்கம் துணியை காய போட்டிருந்தேன், துணியை கூட அந்த மந்தி விட்டு வைக்கலையே என்றும், நான் திண்ணையில் அத்தகைப்பேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பின்னாடி ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா ஆத்தாடி எம்மா பெருசு நெஞ்சே நின்று போச்சு என்றும், ஏங்க பிள்ளைய நான் தாவரத்தில் போட்டுட்டு தோட்டத்தில் பெருக்கிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா என் பிள்ளைகிட்ட வந்து நிற்கிது, நான் பார்த்து கத்தவும் ஆளுங்க ஓடி வந்தாங்க, நான் மட்டும் பார்க்காட்டி இன்னைக்கு என் பிள்ளைக்கு என்ன கதி ஆகியிருக்குமோ என்றும் கூறுவார்கள். அந்த குரங்கு குறித்த அட்டகாசம் அச்சுறுத்தல் அதிகமாகி கொண்டே போனது. பொறுத்து பொறுத்து பார்த்த ஊர் மக்கள் ஒரு முடிவுக்கு வர அது செய்த காரியம் என்ன என தெரியவில்லை. ஒரு நாள் அந்த குரங்கை சுட்டு பிடிக்க போகிறார்கள் என்றும் அது இன்றுதான் என்றும் பேசிக்கொண்டார்கள். ஆமா சுடணும் என பெரும்பாலும், ஏ அஞ்சரிச்சு ஜீவம் பாது அது என்ன தெரியும், சுடக்கூடாதப்பா என சிலரும் பஞ்சாயத்து செய்ய, உங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பில்ல, அன்னைக்கு என் குழந்தை தப்பிச்சதே சாமி புண்ணியம், ஏன்னா அதனை கொல்லணும், இந்த ஊரை விட்டு துரத்தணும் என்பார் அந்த பெண்மணி. மறுநாள் மதியம் 2 மணிக்கு முண்டாசு கட்டிய ஒருவர் மிடுக்கு மிசையுடன் நீண்ட நாட்டு துப்பாக்கியுடன் மூரார்பாது வந்து சேர்ந்தார். ஊரின் சில முக்கிய தலைகள் மற்றும் போலீஸ்காரர் ஒருவரும் இருந்தார். விவரங்கள் அனைத்தும் கேட்ட அந்த முண்டாசுக்காரர், ஐயா குரங்களை பலவாக உண்டு, சில குரங்குங்க நம்மக்கிட்ட பிள்ளைங்க மாதிரி விளையாடும், சிலதுங்க எப்பயும் ஆக்ரோஷம் காட்டும், அதனால் குரங்கு எல்லாமே எப்பவும் ஒரே கோணத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா கவனித்தாலும் சட்டுன்னு நம்ம மேலே எகிருகிறங்க என்றார். இறுதியில் அதை சுட்டு விடுவதே மேல் என முடிவானது. தேடலும் தோட்டா பாயலும். அந்த குரங்கு அதிகம் புழங்கும் இடங்களை குறிவைத்தே தேட ஆரம்பித்தார்கள். ஆனால் காலையில் ரைஸ் மில் பக்கம் பார்த்தேன், இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையே. எப்பவும் நம்ம கண்ணுக்கு கிடைக்கும், இன்றைக்கி நான் பார்க்கலிங்க. மதியம் 3 மணி, தேடி தேடி முண்டாசுக்காரருடன் அலைந்தது ஒரு கூட்டம். மாலை 4:15, மரம் மரமாக தேடியது கூட்டம். 160 அரசு ஊர்நிலைப் பள்ளியின் பிரதான நுழைவாயிலின் எதிரே உள்ள புளிய மரம். பெரியவரை இங்கே இங்கே இந்த பாருங்க, இந்த மரத்து மேலே இருக்குது என கண்டு கொண்டு குரங்கினை காட்டி கொடுத்தார் ஒருவர். ஆமாம் ஆமாம், அங்கே உச்சியில் இருக்குது, உச்சியில் இருக்குது என கூட்டமும் மாறுபிரித்தது. முண்டாசுக்காரர் குறிவைத்து ஏதுவாக அந்த குரங்கும் கிடைக்கவில்லை. அந்த குரங்கினை அப்படியும் இப்படியுமாக உசுப்பி உசுப்பி அதை இடம் நகர வைக்க கும்பலும் முண்டாசுக்காரரும் முயற்சி எடுத்தனர். மாலை 4:30, பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளைகள் வெளியேற துவங்கினர். அதே நேரம் அந்த குரங்கு மெல்ல மெல்ல நகர்ந்து வடக்கு பக்க மரத்திற்கு தாவியது. கூட்டமும் அதனுடன் நகர பள்ளிக்கூடம் விட்டு வெளியேறிய மாணவ மாணவிகள் கூட்டமும் ஒன்று சேர்ந்தது. டே, அந்த குரங்கை சுட போகிறாங்களாண்டா, அந்தா அங்கே பாரு, அங்கே இருக்குவாரு. புளிய மரத்தின் பக்கவாட்டுக்களை ஒன்றில் பார்வைக்கு தெளிவாக கிடைத்தது அந்த குரங்கு. ஏய் பசங்கள்லாம் அப்படி போங்க, பசங்களாம் அப்படி போங்க. ஏன்னா அந்த குரங்கு உட்கார்ந்திருக்கும் மரத்தின் நேர்கீழே யாரும் இல்லாமல் கூட்டத்தினை விளக்கிய அந்த முண்டாசுக்காரர் ஒரு 45 டிகிரி கோணத்தில் நகர்ந்தார். குரங்கு தனக்கு நேரப்போகும் விபரீதம் தெரியாமல் வேறு திசையில் கவனம் எடுத்த பொழுதில் அந்த மரத்துப்பாக்கியை எடுத்து குரங்கினை குறிப்பார்த்தார். தன் உடலை இறுக்கமாக்கி துப்பாக்கியை ஏய்க்க டப்பென ஒரு சத்தம் துப்பாக்கியில் இருந்து தோட்டா சிறிதால் ஒரு புகையும் எழுந்த கணம். மேலே குண்டடிப்பட்ட அந்த ஆசானு பாகுவான அந்த குரங்கு நிலை குலைந்து தன் பிடியை இழந்து மேலிருந்து மரக்கிளைகளில் உரசி கொண்டு தொப்பென கீழே விழுந்தது. சற்றே இடைவெளி விட்டு கூட்டம் நெருங்கி பார்க்கையில் மெல்ல மெல்ல தன் துடிப்பை அடக்கியது. அதன் கண்கள் மட்டும் திறந்தே இருந்தன. அதில் ஆடு ஓடு என்னை சுடாமல் விளையாடு என ஒரு தகவல் இருந்தது. பின்பு அதனை அனுமன் சாமி என ஒரு சாரார் முறைப்படி நல்லடக்கம் செய்தனர். 360 கிராம வரலாற்றில் நிறைய பேரால் மறக்க இயலா சட்டைக்காரன் அந்த மந்தி. 360 மைஸ்கிரீன் அட்மின் மற்றும் டீம்.